வணக்கம் நேர்லே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரந்தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
வணக்கம் நீங்கள். இன்றைய சிந்தனை துளிகள். ஒரு செய்தியை உண்மையாக இருந்தாலும் அதை மற்றொருவருக்கு உன்னால் பிரியமாக சொல்ல முடியாவிட்டால் உண்மையை கூட சொல்லாதே. ஆம், உண்மையை சொல், பிரியமாக சொல்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை வெல்வதற்கே என்ற சிந்தனையோடு வாழ்க்கையை அணுக வேண்டும். வாழ துணிந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு வரம், சோம்பி கிடப்பவனுக்கு வாழ்க்கை ஒரு சாபம். முதலில் நம்மை நாமே விட்டு கவனித்து வாழ்க்கையை உயர்த்துவதற்கான திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். திறமை இருந்தால் சிகரம் தொடலாம், தொடர்ந்து முயன்றால் சிகரமாகலாம். ஆகவே நீங்க எந்த நிலையில் இருந்தும் உயர்வதற்கு தயாராக வேண்டும். ஏனென்றால் முதன்மையாக இருப்பதெல்லாம் வெற்றி, முன்னேறி கொண்டே இருப்பதுதான் வெற்றி. நன்றி, வணக்கம்.
கண்மணியேராத எனும் காதலியே நான் விரும்பும் பெண்மணியே, ஆடை கட்டும் பைங்கிலியே, கண்ணன் வந்தார் பாட்டிசைக்க கவலைகளை விட்டுவிடு. காட்சதங்கை சத்தமிட மேடையிலே வட்டமிடு.
கங்கைக்கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக் கடல் வண்ணனடி, உள்ளங்கவர் கல்வனடி, நெஞ்சில் எழுமலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி, பஞ்சி கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி. உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன், வெள்ளத்தை பீறிந்த மீனை போல் துடித்தேன். கங்கைக்கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக் கடல் வண்ணனடி, உள்ளங்கவர் கல்வனடி. சிறு தாமரை பாதங்கள் நடைதான் பயில, கத்தும் கடல் நீரலை போல் இங்கு புழந்தான் நெய்ய. இல்லை என யாவரும் கூறிடும் இடைதான் உடைய, இன்பம் என என்பில் பார்த்தது இமைதான் பிரிய. காற்றதங்கே பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி, காற்றதங்கே பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி. முன்னம் பல ஜென்மம் வழியே உண்டானது உன்னுறவே, இன்னும் என்னை தொட்டு தொடர்ந்தே பந்தாடுது உன் நினைவே. உயிர் வாடும் பெண்ணா பாவா கண்ணா, கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக் கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி, நெஞ்சில் எழும் அலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி, பஞ்சி கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி. உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன், வெள்ளத்தை தீரிந்த தீனை போல் துடித்தேன். கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக் கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி. சந்தம் தரும் ஆடலும் பாடலும் சுகமாய் மலரும், சுட்டும் விழி பார்வையில் ஆயிரம் நிலவாய் பொழியும். அங்கம் ஒரு ஆறிலை போல் இங்கு நடனம் புரியும், அன்பே என மாதவன் தோல் தொடர்ந்து நாள் உருகும். காத்திருப்பான் கையணைக்க காதலியா மெய்யணைக்க, காத்திருப்பான் கையணைக்க காதலியா மெய்யணைக்க. கண்ணன் மனம் அந்த புறமே வந்தாடிடும் முத்துச்சரமே, அச்சம் விடும் பச்சை கிளியே அவத்தாள் தினம் நத்தும் கனியே. நாளும் ஓதும் காதல் வேதம் கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக் கடல் வண்ணனடி உள்ளம் கவர் கல்வனடி, செஞ்சில் எழுமலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி, வஞ்சி கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி. உள்ளத்தை எழுத்தேன் உன் கையில் கொடுத்தேன், வெள்ளத்தை பீரிந்த நீரை போல் துடித்தேன். உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன், வெள்ளத்தை பீரிந்த நீரை போல் துடித்தேன்.
இலங்கை இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைசிலாண்ட். இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எமது அருமையான திருக்குறளை பற்றி பலருக்கு தெரியாத அம்சங்களை தொகுத்து உங்களுக்கு வழங்குகின்றோம். பைபிளுக்கு அடுத்தது திருக்குறள் தான் உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கின்றது. குறள் 37 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. குறள் உலகின் மிகவும் ஒப்பற்ற நூல்கள் ஒன்றாக கருதப்படுகின்றது. மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் உலகத்தின் விலைமதிப்பற்ற புஸ்தகங்களை சேர்த்து வைப்பதற்காக ஒரு இலாகாவை வைத்திருக்கின்றார்கள். உலகத்தின் அரிய நூல்கள் ஒரு தக்க ஒரு அறையில், அதுவும் டங்ஸ்டன் என்ற உலோகத்தால் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. டங்ஸ்டன் என்ற உலோகம் எத்தகைய விளைவுகளையும் தாங்கிக் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அறையில் உலகத்தின் பல நூல்களான பைபிள், குரான், கீதை ஆதியனவும் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாஸ்கோவில் ஒரு உணவு விடுதியில் ஒரு குறளை அவர்களுடைய சுவர்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று தமிழில் எழுதி அதனுடைய கருத்தை ரஷ்ய மொழியில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். பல ஐரோப்பிய மொழிகளில் குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சில ஸ்டெச், டச், ஆங்கிலம், பினிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், லத்தீன், போலிஷ், ரஷ்யன் அண்ட் ஸ்வீடிஷ். குறளை பாரிஸ் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய நூலகத்திலும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கின்றது. மேலும் பாரிஸ் நகரத்தில் ஒரு புயரத்தில் ஜன்னலில் ஒரு காமத்துப்பால் இருந்து ஒரு குறள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கருத்தை ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் கொடுத்திருக்கின்றார்கள். குறளை தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் சத்திய பிரமாணம் செய்வதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவர் தன்னுடைய குறளை முதலாவது ஆ என்ற எழுத்தில் தொடங்கி கடைசியாக 1330 குறள் நா என்ற எழுத்தில், அதாவது இன் என்ற எழுத்தில் முடிகின்றது. குறள் மிகவும் சுருக்கமானது என்று, குறள் என்ற சொல்லிக்கே சுருக்கம் என்பதுதான் பொருள். குறளில் ஒவ்வொரு முதல் வரியிலும் 4 சொற்களும் இரண்டாவது வரியில் 3 சொற்களும் இருக்கின்றன. இப்படி அற்புதமாக திருவள்ளுவர் குறளை படைத்திருக்கின்றார். திருவள்ளுவர் ஒரு நெசவு செய்யும் குலத்தைச் சேர்ந்தவர். அந்த நாளிலே நெசவு செய்பவர்கள் சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்தார்கள். அப்படியிருந்தும் இப்படிப்பட்ட குலத்தில் பிறந்த திருவள்ளுவர் உலகத்தின் சிறந்த நூல்களில் ஒன்றை படைத்தது மிகவும் சிறந்தது, குறிப்பிடத்தக்கது. குறளின் முதலாவது 2 பாகங்களில் 108 அதிகாரங்களும் இருக்கின்றன. சிவனுக்கு 108 பெயர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு மாலையில் 108 அம்சங்கள் இருக்கின்றன. மேலும் 108 கூட்டி பார்த்தால் 9 என்ற இலக்கம் வருகின்றது. அது புனிதமானது என்று கருதப்படுகின்றது. இதுவரையில் நீங்கள் கேட்டது குறளை பற்றிய சில அரிய விஷயங்கள். இறுதியாக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லி ஒரு அருமையான ஒரு வாக்கை கூறுகின்றோம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, கஞ்சாவை நஞ்சாக கருத வேண்டும், கள்ளொழுகும் கடைவாயை மூட வேண்டும், என் சாதி உயர் சாதி இழிந்த சாதி என்று சொல்ல நாவும் இழாதிருக்க வேண்டும். கஞ்சாவை நஞ்சாக கருத வேண்டும், கள்ளொழுகும் கடைவாயை மூட வேண்டும், என் சாதி உயர் சாதி இழிந்த சாதி என்று சொல்ல நாவும் இழாது இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம் நேயர்களே.
வந்து பூவும் கண்கள் மூடும், பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும், பூவிலம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும், பூவிலம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும், பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும், பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். நெஞ்சினோசை தாளமாகும், கீதம் வானம் போகும் அந்த மேகம் பாலமாகும், தேவி எந்த பாடல் கண்டு மார்பில் நின்று ஆடும், தாதம் ஒன்று போதும் எந்த நாயுள் கோடி மாதம், தீயில் நின்ற போதும் அந்த தீயே வெந்து போகும், தனந்தனம் தம் 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 தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம்.
பூனவள் தான், பூனைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு ஒரு டவுட் வந்தது. இதை போய் அவருடைய குரு கிட்ட கேட்டா, நம்ம ஆட்கள் குருமார்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்குறோம் பாருங்க, ரொம்ப விதவிதமான வேலையெல்லாம் கொடுப்பா. ஒரு பூனை எடுத்துக்கிட்டு போய் இதுக்கு பேர் வைக்கணும், பேர் வச்சு கொடுங்க அப்படின்னா, அந்த குரு மகா ஞானி, அதுக்கு ஈகோன்னு பேர் வச்சார். ஏன் ஈகோன்னு பேர் வச்சார் தெரியுமா? ஈகோ ரொம்ப அவஸ்தை பண்ணும், அதுவும் வளர வளர அவஸ்தை பண்ணும். பூனையும் அதே மாதிரிதான், குட்டியா இருக்கும் போது சமத்தா இருக்கும், வளர வளர வீட்டையே நாஸ்தி பண்ணும். ஏன்? ராத்திரில கத்தி பிராணனை வாங்கும், தெருவு சுத்திட்டு வரும், அழுக்கு காலோட உள்ள வரும், கிளீன் பண்ணிக்கும், அழுக்கு காலோட உள்ள வரும், சோஃபால ஏறிப்படுத்துக்கும், திருடி திங்கும், என்னதான் இருந்தாலும் திருடி தின்னுக்கிட்டு இருக்கும், பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு அமுக்கலம் பண்ணிக்கிட்டே இருக்கும், வீட்டுல ஏதாவது ஒரு மீனத்துக்கு கொண்டு உள்ள போடும். இந்த பூனை வளர 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 ராத்திரி தூங்காது, பெரிய பிராண அவஸ்தை பண்ணும். அவர் என்ன நுட்பமா இதுக்கு ஈகோன்னு பேர் வச்சார்னா, இது இப்ப சமத்தா இருக்குடா, இந்த ஈகோ வளர வளர பாரு என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதுக்காகவே அந்த பூனைக்குட்டிக்கு ஈகோன்னு பேர் வச்சார். இவனுக்கு புரியல, எடுத்துட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இது இம்சை தாங்க முடியல, உடனே நேரா போய் அவர்கிட்ட கேட்டான், ரொம்ப அவசியா இருக்குங்க இந்த பூனையோட என்ன பண்ணல. அவர் சொன்னார், கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வாடான், ஈகோவை விட்டுட்டு வாடாங்கிறார், கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாடா, நம்ம அதுதான் கோயிலுக்கு போறோம், ஈகோவை விட்டுட்டு வர முடியுமான்ற ஐடியா தான் கோயிலுக்கு போறோம். நம்ம பூனையை கொண்டு போய் விட்டுட்டு வாடான உடனே நம்ம பூனையை கொண்டு போய் என்ன பண்ணா, மயிலாப்பூர்ல இருக்கிறவன் இங்க இருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் போய் பூனையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். உங்களுக்கு நல்லா தெரியும் பூனை நமக்கு முன்னாடி வீட்டுல வந்து உட்காந்துரு. நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், ஏன் லேட்டு, ஏன் லேட்டு. அது நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும். இவன் அப்படி ஸ்டன் ஆயிட்டான், என்ன மயிலாப்பூர்ல தான் ட்ரிப்ளிகேன் கொண்டு விட்டா நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு. ஒரு முன்னொரு 6 மாசம் பார்த்தா மறுபடியும் குறுக்கிட்ட போனா ரொம்ப அக்கிரமம் பண்ணதுங்க, தாங்க முடியல, தள்ளி கொண்டு போய் எங்கேயா விட்டு வாடான். நம்ம காசி எல்லாம் போவோம், எதுக்கு மொத்தமா தலைமொழிகிட்டு வரலாம். கபாலீஸ்வர் கோயிலுக்கு போறது ட்ரிப்ளிகேன்ல விடுற மாதிரி காசியில போய் உள்ளான்ற ஐடியாவோட போவோம் இல்லையா, தள்ளி கொண்டு போய். அது மாதிரி இந்த பூனையை கொண்டு போய் மயிலாப்பூர்ல இருந்து புறப்பட்டு செங்கல்பட்டுல விட்டு வந்தான். அப்ப என்னன்னா அப்பவும் வந்து உட்காந்து பூனைக்கு ஒரு வேடிக்கையான இயல்பு, அது எங்க பிறந்து வளர்ந்ததோ அந்த கரெக்டா வந்துடும், திரும்பி வந்துருச்சு. என்னடா பெரிய அவஸ்தையா இருக்கேன், மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு சாமியாட்ட போய் தாங்க முடியலங்க அந்த அவஸ்தை அப்படின்னு. அப்ப நீ ஒரு காரியம் பண்ணு, எங்க எங்கேயாவது நல்ல இது வரவே முடியாத இடம் ஒரு காடு, அங்க கொண்டு போய் விட்டுட்டு வாடார். உடனே இந்த பூனையை எடுத்து ஒரு சாக்கு பையில கட்டிட்டு இங்கேருந்து போய் ஒரு பொட்ட காடு எங்கேயோ தனியா கண்டுபிடிச்சு ஒரு நட்ட நடு காட்டுல கொண்டு போய் விட்டுலான்னு முடிவு பண்ணி காட்டுல விட்டுட்டான், பைய பிரிச்சு விட்டுட்டான். இப்ப இவனுக்கு ஒரு ப்ராப்ளம், இவனுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியல, வீட்டுக்கு எப்படி வருதுன்னு வழி தெரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சான், அந்த பூனையை பார்த்தான் பாருங்க, அது சொல்லுச்சு ஃபாலோ மீ. இவன் இந்த பூனையவே அப்படியே ஃபாலோ பண்ணி நேரா வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப அந்த பூனை மட்டும் இல்லன்னா இவனாலேயே வீட்டுக்கு வர முடியாது. இப்ப நான் வேடிக்கை கதை சொல்லல, நம்ம ஈகோவை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போலன்னா நாம யாருங்கிறதே நமக்கு அடையாளம் தெரியாம போயிடும். சோ நம்ம அதை விட மாட்டேங்கிறோம், நமக்கு பயமா இருக்கு, இதை விட்டுட்டா நம்ம எங்க இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, சுகீஸ்வங்கிற பேரை விடுனா விட்டுருவனா, சரீரத்தை விடு மரணம்னு ஒண்ணு வருது, சரீர நிலையில விடுனா விட்டுருவோமா, எவ்வளவு பயப்படுறோம் ஒவ்வொன்றுக்கும். அப்ப என்னதான் சொன்னாலும் நம்முடைய ஈகோவை விட முடியல, அதனால என்ன பண்றோம், சுத்தி சுத்தி விடணும்னு காசிக்கு போனாலும் சரி கபாலீஸ்வர் கோயிலுக்கு போனாலும் சரி கடைசியா மறுபடியும் வந்து பிடிச்சுக்கிறோம், கெட்டியா பிடிச்சுக்கிறோம். ஆனா இந்த விட முடியாத நான் என்பதை அறுத்து ஒட்டுமொத்தமாக அழித்து எரியக்கூடிய சக்தி, அந்த வாளை கையில் வைத்திருக்கிற காளிதான் பகவான் ராமகிருஷ்ணன்.
அரங்கங்களையே அதிர வைத்த ஒரு 5 நிமிட உரை, நிதானமாக கேட்டு பாருங்கள். தமிழர் பண்பாடு.
நாட்டு நடப்புக்கு எப்படி இருக்கு தெரியுமா நடுறவர்களே, இன்னைக்கு வீட்டுக்குள்ளனாலும் சரி வீட்டுக்கு வெளியனாலும் சரி, நம்ம பண்ற சடங்கு முறைகள்னாலும் சரி, சாப்பிடுற சாப்பாடுனாலும் சரி, காதல்னாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குதாங்க. கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, ஒழுங்காக பாடப்படுவது பண், ஒழுங்குமுறை தவறாமல் இருப்பது பண்பாடுன்னு சொன்னாருங்க அவர், கவிஞர் கண்ணதாசன் சொன்னாருங்க. ஆனா இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன், நான் யாரு யாரு, கடைசி வரைக்கும் கொய்யால அதுக்கு அர்த்தமே சொல்லலங்க, யாருமே சொல்லலங்க, பயப்புல. பாட்டு இன்னைக்கு எப்பேற்பட்ட பாட்டுங்க, ஒரு காலத்துல எப்படி இளைஞர்கள் இருந்தாங்க தெரியுமா, கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே மாட்டை அடக்குனாங்க இளைஞன், இன்னைக்கு கோட் சூட் போட்டுக்கிட்டு மாடன் கேள் அடக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா, சினிமா பார்க்காத பையனும் இல்ல, சீரியல் பார்க்காத பொண்ணுங்களும் இல்லன்னு ஆகி போச்சு. ஒரு காலத்துல பெண்கள் தான் குனிஞ்சத்தலை நிமிராம இருக்காங்க, இன்னைக்கு யாரு தெரியுமா குனிஞ்சத்தலை நிமிராம இருக்காங்க, பசங்க தான் குனிஞ்சத்தலை நிமிராம இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா, இந்த செல்போன். யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை செல்போன்ல ரீசார்ஜ் பாக்குது, செல்போன்ல காசு இல்ல, பேலன்ஸ் இல்ல, சரி ரீசார்ஜ் பண்ண போலான்னு கடைக்கு போயிது, ஈஸி ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குது. நம்பரை மட்டும் சொல்லுங்க, ஈஸி ரீசார்ஜ் என்ன ஈஸி ரீசார்ஜ், ஓசி ரீசார்ஜ் பண்ணி விடு. அவளை ஏங்க, என் தம்பி எடுத்துக்கோங்க, பி ஃபைனல் இயர் பண்றான், எந்த நேரமும் செல்போன் சார்ஜர் பக்கத்துல படுத்துக்கிட்டாங்க, யாருக்கு மெசேஜ் அனுப்புறா வாட்ஸ்அப் அனுப்புறா ஒண்ணும் தெரிய மாட்டேங்க, ஆணைய கட்டி கூட சோறு போட்டுறலாம், ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சார்ஜ் பண்ண முடியாம அழகிறாங்க. அவன் அவன் வந்து நின்னுகிட்டு பண்பாடா. உங்களை பார்த்து கேக்குறேன், காஃபி குடிச்சிருக்கீங்கல்ல, காஃபி காஃபிக்கும் காலேஜுக்கும் என்ன வித்தியாசம், காஃபில சுகர் லாட்டி குடிக்க முடியாது, காலேஜ்ல ஃபியர் லாட்டி படிக்க முடியாது. என்னதான் பசங்க 150 cc பல்சர், 165 cc அப்பாச்சி, 225 cc கரிஷ்மா பைக் வாங்கினாலும் கடைசி அது 80 cc ஸ்கூட்டி பின்னாடி தானே போகுது. நடுவர்களே உங்களை பார்த்து கேக்குறேன், நீங்க உங்க காலத்துல லவ் சாங் எப்படி பாடியிருப்பீங்க, அழகிய விழிகளில் 60 கலைகளை எழுதிய திருமகளே ஓ ராஜா, ஐ லவ் யூ இப்படி பாடுனீங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் இப்படி பாடினா காதல் செட் ஆகாது, பாட்டும் ஹிட் ஆகாது. ஏன் தெரியுமா நடுவர்களே, இன்னைக்கு மயில்னா ஆடுறதும், குயில்னா பாடுறதும், காதலர்கள்னா ஓடுறதும், பெற்றோர்கள்னா தேடுறதுமே எனக்கு வாடிக்கையாயி போச்சு. நடுவர்களே, இங்க வந்து நினைக்கிட்டு பண்பாடு கலாச்சாரம் என்னத்து பேசிட்டு இருக்காங்க. நடுவர்களே, கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து நின்னு உனக்கு என்ன வரம் வேணும்பா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். இவன் சொல்றான், என் பேர் அப்துல் நாராயண பெர்னாண்டஸ். கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கிடும் போது சத்தமே கேட்காது தெரியுமா? அதே கணவனும் மனைவியும் சண்டை போடும் போது பாத்துக்கோங்க, பக்கத்துல நிக்க முடியுமா? ஏ உன்னை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும் தான் சண்டை அப்படி பயங்கரமா சவுண்ட் கேட்கும். காரணம் என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் அழகா சொன்னாரு, இருவர் அருகில் இருந்தாலும் இதயங்கள் தூரத்தில் இருக்கின்றன என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு. எனக்கு இதயம் தூரத்தில் இருக்கிறதுனால கலாச்சாரம் பண்பாடுலாம் இருக்குது. இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது அரபு நாடு. இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு. இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது ஜப்பான் நாடு. ஆனா இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்கணும்னு தீர்மானம் போட்டா அதுதான் நம் தமிழ்நாடுங்கிற கேவலமான நிலைமையில இருக்கிறாங்க. சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ் வயிறு சுத்தமாகும் பார்த்து பார்த்து செஞ்ச அம்மா அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பீசாவும் பர்க்கரும் சாத்துட்டு எதிர்கால சமுதாயமே இன்னைக்கு சின்னாபினமாகி போய் கொண்டிருக்கிறதே. இன்றைய காலகட்டத்துல எப்படிங்க உங்க பண்பாடு போற்றப்படுகிறது? நெஞ்சில வார்த்தையும் இல்லாம பேசுவாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்துல பண்பாடு எல்லாம் வெறும் ஃபன் ஆகி போச்சு, கலாச்சாரம்னா சாதாரண கல்ச்சர் ஆகி போச்சு அப்படின்னா, இன்றைய சூழலில் தமிழரின் பண்பாடும் கலாச்சாரமும் ஒரு காலமும் போற்றப்படவில்லை, அது புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சத்தமின்றி முத்தமிடும் பகலே போ.